ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಪದೇ ಲಕ್ಷಣ ವಾಕ್ಯೇ ಲಕ್ಷಣ அப்படின்னு ரெண்டு பட்சம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற ஒவ்வொரு பதத்திலையும் லக்ஷணையை சொல்லி அகண்டார்த்த சாப்தபோதத்தை உபபாதனம் பண்றது ஒரு பட்சம். தனித்தனியா ஒவ்வொரு பதத்துக்கும் லட்சணம் சொல்ல வேண்டியதில்லை, மொத்தமா வாக்கியத்துக்கே ஒரே ஒரு லட்சணை சொல்லிடுவோம் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். அந்த மாதிரி லட்சணம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, கம்பீராயாம் நத்யாம் கோஷா அப்படிங்கிற உதாரணங்கள்ல எல்லாம் வாக்கிய லட்சணம் தான் சொல்லியிருக்க அப்படின்னு சொன்னார். அது வாக்கிய லட்சணம் தான் சொல்லி ஆனா இல்லாட்டா இடைஞ்சல் வரும் அப்படிங்கிறத சொல்லி மீமாம்சக்காருடைய சித்தாந்தத்தை எடுத்து காண்பித்தார். அருணாதிகரணம் நியாயப்படி இப்படித்தான் சொல்லும்படியாக இருக்கு. அதாவது இந்த விசேஷம் விசேஷனம் ரெண்டு பதமும் ஒரே விபக்தியில வருமோ இல்லையோ, ஒரே விபக்தியில வந்ததுன்னா விசேஷண வாச்சக பதத்துக்கு அப்புறமா அதே விபக்தி இருக்கும், விசேஷ வாச்சக பதத்துக்கு அப்புறமா அதே விபக்தி வரும். இந்த இடத்துல தார்க்கிக்கால என்ன சொல்லுவானா, விசேஷ வாச்சக பதத்துக்கு அப்புறம் உள்ள விபக்திக்கு அர்த்தம் உண்டு, விசேஷணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய விபக்திக்கு அர்த்தம் இல்லைன்னு ஒரு கட்சி. அர்த்தம் இல்லைன்னு வச்சுக்க வேண்டாம், அபேதம் அர்த்தம்னு இன்னொன்று. இந்த மாதிரி ரெண்டு பட்சம் இருக்கு. ஆனால் மீமாம்சகனும் வையாக்கரணனும் என்ன சொல்லுவான்னா, அதெல்லாம் இல்லை, இந்த விசேஷவாச்சக பதத்துக்கு அப்புறம் அந்த விபக்திக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் விசேஷண வாச்சக பதத்துக்கு அப்புறம் உள்ள விபக்திக்கும், அந்த அர்த்தத்தை மாற்ற முடியாது. அப்போ எப்படி அதை ரெண்டும் அபேதம் தெரிகிறதுன்னு சொன்னால், அருணாதிகரணம் நியாயம் அதை வச்சுட்டு பண்ணும்போது இவ்வளோ தூரம் ஆயிருக்கு. இனிமே வந்து ஒரு பல உதாரணங்கள், அதாவது வாக்கிய லட்சணம் சொல்லக்கூடிய பல உதாரணங்கள் வரிசையாக காமிச்சுன்னு வர்றார். ஏவம் அந்நதபி வாக்கிய லட்சண உதாகரணம் அனுசந்தேகம். வாக்கிய லட்சணைக்கு இன்னும் பல உதாகரணங்கள் இருக்கு. எப்படி கச்ச கச்சதி சேத் காந்த இத்தியாதி விஷம் புங்க்ஷ்வ இத்தியாதி ச அப்படின்னு சொல்றார். இந்த கச்ச கச்சதி சேத் காந்த பந்தான சந்துதே சிவாக மமாபி ஜன்ம தத்ரைவ பூயார் எத்திர கதோ பவான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது, அதாவது ஒரு நாயகன் நாயிகை, அவங்க வந்து நாயகன் வந்து நாயிகை கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து ஊருக்கு போறேன் அனுமதி கொடு அப்படின்னு. இவ என்ன சொல்ற, ஒன்னா தாராளமா போய்க்கலாம், கச்ச கச்சதிச்சே காந்த பந்தானஸ்தந்து தே சுபாக மார்க்கங்கள்லாம் ஆனந்தமா இருக்கிறான். மமாபி தத்ர ஜென்ம பூயா, மமாபி ஜென்ம தத்ரைவ பூயா எத்திர கத்துவம் பவான், நீங்க எங்க போறீங்களோ அங்கே எனக்கும் ஜென்மா ஏற்படுத்தும் அப்படின்னு. ஓட்டமாக கேட்டால் ஆனந்தமா போகலாம், நீங்க போற இடத்துக்கே எனக்கும் ஜென்மா ஏற்படுத்தும் அப்படின்னா என்ன அர்த்தமா இருக்கு, இதுலேருந்து போகக்கூடாதுன்னு அர்த்தமா இருக்கு இல்லையா, போக வேண்டாங்கிற அர்த்தமா இருக்கு. ஆனா வாயால் அப்படி சொல்லல, தாராளமா போகலாம் அப்படின்னு தான் சொல்றான். சொல்றது பேச்சு சப்தத்தா பார்த்தோம்னா போக வேண்டாங்கிற அர்த்தம் இல்லை, போகலாம்னு சொல்றது, ஆனா அதனுடைய தாத்பரியம் வந்து போக வேண்டாங்கிற அர்த்தத்தில் வருது. இந்த இடத்துல இது என்ன, எப்படி இந்த அர்த்தம் வருதுன்னா, வாக்கிய லட்சணம் வாக்கிய லட்சணையால வருது மீமாம்சிகள் சொல்லுவான். மொத்த வாக்கியத்துலையும் சேர்த்து என்ன அர்த்தம் கேட்டா போக வேண்டாம்னு அர்த்தம். இதே மாதிரி விஷம் புங்க்ஷ்வா, விஷம் புங்க்ஷ்வாங்கிறது ஒரு பிதாவானவன் பித்தன் புத்திரன்கிட்ட அவன் எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு வரேன்னு சொல்லும்போது அங்கே வேண்டாம் அங்கே சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வருது. அதுக்கு விஷம்புங்க்ஷ்வான், விஷம்புங்க்ஷ்வான்ங்கிற சப்தார்த்தத்தை எடுத்து பார்த்தோம்னா விஷத்தை சாப்பிடுதுன்னு அர்த்தம். இந்த அர்த்தம் அங்கே இல்லை தாத்பரியத்துக்கு இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், அந்த அர்த்தம் எப்படி கிடைக்கிறது, விஷம்புங்க்ஷ்வான்னு சம்பூர்ண வாக்கியத்துக்கு அர்த்தம். நீங்கள் அங்கே இருக்கிற ஒரே ஒரு பதத்துக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லி இன்னொரு பதத்துக்கு ஒரு அர்த்தம் இல்லை, அந்த மாதிரி வச்சுக்கல. ஆக இதெல்லாம் வாக்கிய லட்சணைக்கு உதாரணம் கிடைக்கும். இப்ப என்ன சொல்லுவா, இந்த சில பேர் பிடிவாதமா வாக்கிய லட்சணம் கூடாது பத லட்சணம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றவா வந்து நையாய்க்கால் இருக்கா, அவா வந்து இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்றாங்கிறத வச்சுட்டு நியாயாமிரத்துக்காரர் அதை எடுத்து விடுறார். நையாய்க்கால் இந்த மாதிரி சொல்லியிருக்காளே, இங்க இதெல்லாம் வாக்கிய லட்சணைக்கு உதாரணமா எடுத்துக்க முடியாது அப்படின்னு. நன்வற்ற ஜென்மனா மரண அனுமானம் தேனச்ச தத் சாதனீபூதாயாக கதேகே அகர்த்தவியதா அனுமானம் இது அனுமான பரம்பரைவ ந லக்ஷணா. இந்த கச்ச கச்சரி சேர்க்காந்தன்னு உதாரணம் சொன்னோமே, இங்க ஒரு லட்சணையும் இல்லை, லட்சணையே வேண்டாம். அப்ப எப்படி அவனுக்கு வந்து புரிஞ்சுக்கிறான் போக வேண்டாங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு கேட்டா, அனுமானங்கள்னால, பல அனுமானங்கள்னால அதை புரிஞ்சுக்க முடியாத இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறான்னு கேட்டா அவ சொல்லியிருக்கா, இவ வந்து நாம் போன இடத்துல தனக்கு ஜென்மாவரணம் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா இந்த இடத்துல அவளுக்கு மரணம் வந்தா தான் அந்த இடத்துல ஜென்மா வர முடியும் இல்லையா? இல்லாட்டா எங்க இவன் இங்கே உயிரோடு இருக்கும் போது அங்கே எப்படி ஜென்மா வர முடியும் இல்லையா? நாம் போனதுக்கு அப்புறம் நாம் போன இடத்துல இவளுக்கு அங்கே தேசத்துல ஜென்மா வரணும்னு சொன்னா இங்க மரணமாகும் அப்படிங்கிறது தெரியுது. அப்ப ஏன் இந்த மாதிரி மரணம் ஆகும், அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சரி பிரிய கமனமே இவ பிரிய விதேச கமனம் அப்படிங்கிறத அன்பு வித்ரேகத்தினால கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் அனுமானம் பண்ணிக்கிறானா, எம் மத்கமனோத்தர மரணவதி பிராணவியோகவதி ஏதாவது விலக்ஷண சப்த பிரயோக் திருத்வா அப்படின்னு, அடுத்த இடத்துல ஜென்மா வரட்டமே அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி சொல்றதுனாலே அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கிறான். இவளுக்கு அந்த பிராணவியோகம் வரத்துக்கு காரணம் எதுன்னு சொன்னா மம கமனம் தான் அப்படிங்கறத அனுமானம் பண்ணிக்கிறான். அப்படியானா இது அனிஷ்ட சாதனம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அனுமானத்தினால புரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி உண்டு. இந்த வெஞ்சம்னு ஒண்ணு சொல்லுவா இல்லையா, அலங்காரத்துல வெஞ்சனாவிருத்தியால கிடைச்சிருதுன்னு, அது சப்தம் அர்த்தம் ரெண்டுக்குமே அந்த வெஞ்சனாவிருத்தி உண்டுன்னு சொல்லுவா. ஆனா அதை துவேஷிக்கிற ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து மகிமபட்டர்னு பேரு, வெற்றி விவேகம்னு ஒரு புத்தகம் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் அனுமானத்துல அடிச்சுட்டு விடுவார். இப்ப இந்த இதெல்லாம் அனுமானத்துல போன மாதிரி எல்லா துவனியையும் துவனி இல்லாம பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு, அதுக்கு பெரிய நையாயிகர் போல இருக்கு. ஆனா அலங்கார சாஸ்திரத்துக்கு புத்தகம் எழுதிட்டு இருக்காரு, அதுல வந்து ஒரு துவனி இல்லாமல் எல்லா இடத்துலயும் இப்படி இப்படி அனுமானம் பண்ணிட்டு அர்த்தம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி போற ஒருத்தர் இருக்காரு. கிட்டத்தட்ட அது போல இது. அப்ப விஷபு நலக்ஷணா இந்த வாக்கியத்துல அது சொன்ன அர்த்தத்தை அப்படியே எடுத்துக்கலாம், தாராளமா போகலாம், சௌக்ஷமா பந்தா நம்ம மார்க்கங்கள்லாம் சௌக்ஷமா இருக்கட்டும், எனக்கும் அங்கேயே ஜென்மம் வரட்டும், எப்படியே அர்த்தம் எடுத்து விடலாம். இந்த அர்த்தத்தை வச்சுட்டு அதுக்கு மேல அனுமானம் எடுக்கிறேன். ந லக்ஷணா அனன்ய லப்யஸ்தைவ சப்தார்த்தத்வா, இங்க லக்ஷணம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அனுமானத்தினாலே கிடைக்கும்னா அந்த இருக்க சிரமப்பட்டு சப்தத்து மேல அந்த அர்த்தத்தை கொண்டு வைக்கணும். நகி தூமோஸ்தி இது வாக்கியம் வன்னி லக்ஷகம், அங்க நெருப்பு இருக்கான்னு கேட்டான், புகையிறதே அப்படின்னு சொன்னான். அப்படின்னா இதை வச்சுட்டு அவன் அனுமானம் பண்ணிக்க முடியும், அப்படின்னா நெருப்பு இருக்குங்கிறது இல்லையா, அனுமானம் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த கங்காயான் கோஷகாங்கிற வாக்கியத்துல கங்கா தீரத்திலேன்னு அர்த்தம் சொல்ற மாதிரி, அவன் வந்து நெருப்பு இருக்குன்னு சொன்னதுக்கு இல்லை புகை இருக்கே அப்படின்னு இருக்கிறது சொன்னதுக்கு நெருப்பு இருக்குன்னு அர்த்தம்னு சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா? கிடையாது. எப்போ நாம வந்து புகை இருக்குன்னு தான் வாயால வந்திருக்கு, இதுக்கு நெருப்பு இருக்குன்னு அர்த்தம் லட்சணையா சொல்லணும்னு எப்போ வருவோம்னு கேட்டா, இதுக்கு யதாசுலபமான அர்த்தத்தை எடுத்துட்டா நமக்கு அந்த அர்த்தம் வராது. நெருப்பு இருக்குங்கிற அர்த்தம் நமக்கு தெரியணும் நியாயமா, அது தெரியறதுக்கு யதாசுலபமா இந்த அர்த்தத்தை எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்காது. அப்படி ஆனால் அது கிடைக்கிறதுக்காக லட்சணம் சொல்லணும். அப்படி ஒண்ணும் இருக்கு, புகை இருக்கே அப்படின்னு சொன்னா இதை வச்சுட்டே அனுமானம் பண்ணிக்கலாமே நெருப்பு இருக்குன்னு. அதனால தூமோஸ்தி அப்படிங்கிற வாக்கிய வன்னி பிரச்சனை தூமோஸ்தி இது வாக்கியன்னு வச்சுக்கணும். வெறும் தூமோஸ்தி இல்லை, வன்னி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது தூமம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்துல வன்னி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நகி தூமோஸ்தி இது வாக்கியம் வன்னி லட்சகம், சரி விஷம்புங்ஷுவாங்கன்னு ஒன்னு வாக்கிய லட்சணைக்கு உதாரணம் சொன்னார், அதுவும் ஒன்னும் சரியில்லைங்கிறார். விஷம் இத்தியாதாவபி விஷபோஜனத்தை இஷ்டசாதனத்தோக்தியா சத்ருகிருஹான்ன போஜனத்தை அனிஷ்டசாதனத்துவம் ஆக்ஷிப்பியதே. அங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வழி சொல்றார். நமக்கு எல்லாருக்கும் நன்னாவே தெரிஞ்சது, விஷம்ங்கிறது நமக்கு அனிஷ்டம், விஷத்தை சாப்பிட்றதுங்கிறது அனிஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இல்லை இல்லையா, தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அப்படி இருக்கிறது இவ வந்து சாப்பிடுதுன்னு சொல்லி கொடுக்குற, இதுக்கு இதுல என்ன தெரிகிறது, இதுல இருந்து அர்த்தாபத்தியா என்ன கிடைக்கிறதுன்னா, சத்ரு கிருஹான்ன போஜனத்தை அனிஷ்ட சாதனத்தும் ஆக்ஷிப்பேட்டையா. இவ யாராத்துல போய் சாப்பிடறான்னு சொல்றானோ அவாத்துல சாப்பிடுறது இதை விட மோசமானதுன்னு கிடைக்கிறது. இந்த விஷபக்ஷணம் பண்றது மோசமானதுன்னு தெரியும் அனிஷ்ட சாதனம்னு, இதை விட அது பெருசு சத்ரு கிருஹ அன்ன போஜனம். அப்பதானே இதவாவது சாப்பிட்டுக்கலாம். அவங்க என்ன அர்த்தம் வச்சுக்கிறான்னா, விஷத்தை கூட சாப்பிட்டு விடலாம் பரவாயில்ல, ஆனா அங்க போய் சாப்பிட கூடாது அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துக்கிறாங்க. இதுல இருந்து சத்ரு கிருஹ அன்ன போஜனத்தை அனிஷ்ட சாதனத்தும் ஆக்ஷிப்பியது, நேர அப்படியே லட்சணம் எல்லாம் சொல்லி அர்த்தம்னு இல்லை, இதை கூட சாப்பிடலாம்னு சொல்றாருன்னா அது அவர் அப்ப அந்த அவாத்துல சாப்பிடுறத இதுக்கு மேல மகா மோசமாக நினைச்சிருக்கார் அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கணும். எத்வா ஆப்தஸ்ய பிரமாண விருத்தோபதேஷ்டத்துவேன கோபகா அனுமீயது, இப்படியும் சொல்லலாமா. இது பிரமாண விருத்தம், அவர் சொன்ன விஷயம் விஷத்தை சாப்பிடணுங்கிறது பிரமாண விருத்தமாக ஒரு ஆப்தன் எப்படி பேசுவான், எப்போ பேசுவான், பேசுவான் எப்போ பேசுவான்னா கோபம் ஜாஸ்தியாக வந்து கொடுத்துன்னா பேசுவான். அப்போ இந்த மாதிரி பிரமாண விருத்தமாக இவன் பேசுறத வச்சுட்டு இவனுக்கு இப்போ கோபம் வந்துடுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஏன் கோபம் வருது, நான் சொன்ன விஷயத்துக்காக தான் அப்படின்னு அதில் அன்பய வித்திரேகத்தினால கண்டுபிடிச்சிக்கிறான். அவாத்துல சாப்பிட்றேன்னு சொன்னதுக்காக கோபம் வந்திருக்கு, அந்த கோபத்தினால இப்படி பேசுகிறான் அப்படின்னு வந்தது இல்லையா. அப்போ நான் சத்ரு கிரகத்தில் போய் சாப்பிடப்படாது, அப்பாவுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய செயலாக இருக்கிறதுனாலே அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கிறான். இந்த அனுமானத்தினால இப்போ புரிஞ்சுட்டு அப்புறம் வாண்டான்னு விட்டு விடலாம். ஆக விஷம்புங்கிற இந்த வாக்கியத்துக்கே அவாத்துல போய் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம்னு சொல்ல வேண்டிய இல்லை, லட்சணையே வேண்டாம், விஷம்புங்கா விஷம்புங்கதான். நீ இந்த மாதிரி என்ன பார்த்து சொல்றார், தப்பா சொல்றாரு அப்படின்னு கேட்டா கோபம் வந்திருக்கு. எப்படி கோபம் வந்ததுன்னா நான் சொன்ன விஷயம்தான் அதுக்கு காரணம். அப்ப ஏன்னா நான் சொன்ன விஷயம் அவருக்கு கோபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னா பண்ணப்படாது அப்படின்னு ஆச்சு இல்லையா. இந்த மாதிரி கிரமமா போயிட வேண்டியது விட்ட எத்வா ஆப்தஸ்ய பிரமாண விருத்த உபதேஷ்டத்துவேன கோபகா அனுமீயதே தத்திரச்ச பிரசக்த சத்ரு கிருஹான்ன போஜனஸ்ய ஹேதுத்வம் கல்பயித்வா தத்ர அகர்த்தவியதா அனுமானம் நலக்ஷணா, இந்த சத்ரு கிரக போஜனம் பண்ணக்கூடாது அப்பாவுக்கு கோபத்தை கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கிறதுனாலே அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கணும். இங்கெல்லாம் லக்ஷணையே ஒன்றும் வேண்டாம். ஆக இதை வாக்கிய லட்சணைக்கு உதாரணமாக எடுத்துக்க முடியாதுன்னு பூர்வபக்ஷம். இதுக்கு சித்தாந்தி பதில் சொல்றார், நைத சாது இப்படியெல்லாம் சொல்லி கஷ்டப்பட்டு அந்த வாக்கிய லட்சணையை இல்லாமல் பண்ண முடியாது. ஜன்மனா மரணாட்சேபேபி தன் மரணே கமனஸ்தேத்துவ அனாட்சேபா சதவருஷானந்தரம் ஜராதினாப்பி ததுப்பப்பட்டே. அனுமானம் இருக்கே அதில் வந்து அந்த வியாப்தி ரொம்ப கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் அனுமானம் பண்ண முடியும். கொஞ்சம் சிதிலமாக போச்சுன்னா அனுமானம் கெட்டுப்படும். ஆனால் லட்சணம் எல்லாம் அது அது இல்லை, அந்த தொந்தரவு கிடையாது. அதனால நீங்க அனுமானம் அனுமானம் பண்ணி பண்ணிட்டு எல்லாம் பண்றேன்னு சொல்றதே அதுல வந்து வியாப்தி கெட்டுப்போம், நிக்காது. எப்படின்னு பாருங்க, முதல் உதாரணத்துல இவன் அனுமானம் பண்ணணும். இப்போ நாம் போன தேசத்திலேயே தனக்கும் ஜென்மாவரணம் அப்படின்னு அவ கேட்டுக்கிறானா, அதுக்கு முன்னாடி அவளுக்கு மரணம் உண்டுங்கிறது வாஸ்தவம், இந்த அம்சத்துல ஒன்றும் தப்பு இல்லை, வியாப்தி கரெக்டா இருக்கு. ஆனால் அவளுக்கு மரணம் வரத்துக்கு காரணம் என்னுடைய கவனம்தான் அப்படிங்கிறத அனுமானம் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா அனுமானத்துக்கு அவ்வளவு சக்தி போராது, வியாப்தி அவ்வளவு சரியா இல்லை. ஏன்னா இவன் இங்கேயே இருந்து கூட ஒரு 100 வருஷம் ஆயிடுத்து ஜரம் இதாச்சு செத்துக்கூடாத, அப்ப என்னாச்சு அந்த மரணத்துக்கு இவன் வந்து வெளிதேசத்துக்கு போறதுதான் காரணம்ங்கிறது கிடையாதே, மரணத்துக்கு பல காரணங்கள் உண்டு. அப்ப இவன் போறதுதான் காரணங்கிறத இவனால அனுமானம் பண்ணிக்க முடியாது, இந்த அனுமானத்துக்கு அங்க சக்தி இல்லை. ஜென்மனா மரணாட்சேபேபி அங்க ஜென்மா சொன்னதுனாலே அதுக்கு முன்னாடி மரணம் இருக்கணும், இருந்தாதான் ஜென்மா வரும் அப்படிங்கிறதுனால மரணம் வருங்கிறத வேணும்னா அனுமானம் பண்ணிக்கிறத ஆட்சேபிக்கலே வரலாம். பரந்து தன் மரணே கமனஸ்ய ஹேதுத்வ அநாட்சேபாத். அந்த மரணத்துக்கு ஹேத்து என்னுடைய கமனம்தான் அப்படிங்கிறது இவனால கண்டுபிடிக்க முடியாது, அனுமானம் பண்ண முடியாது. ஏன் சதவருஷானந்தரம் ஜராதினாபி ததுபபத்தே, பல காரணங்கள்னால மரணம் ஏற்பட முடியும். ததாச்ச பிரியாமரணே ஹேதுத்வம் கமனஸ்ய ந லக்ஷணாம் வினா அவகந்தும் சக்கியம். அப்ப அனுமானத்தினால இவன் போறது அவளுக்கு அவளுடைய மரணத்துக்கு ஹேதுவாகும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறது இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கிறானோ, இல்ல நான் போனா இவனால் இவளால் தாங்க முடியாது அப்படிங்கிறத இந்த வாக்கியத்திலேருந்து அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு எது ஹேத்து, அந்த போதம் எப்படி வந்தது, இந்த சப்தத்தினாலதான் வந்ததுன்னு சொன்னான். இவ பேசின பேச்சிலேருந்து தான் கிடைச்சதுன்னு சொன்னான். பேச்சிலேருந்து அது கிடைக்கணும்னு சொன்னா லட்சணம் இல்லாம அந்த அர்த்தம் வராது, அதனால லட்சணத்தான் ஒத்துண்டாகணும். லட்சணா வாக்கிய லட்சணம் எந்த பதத்துக்கு லட்சணம் பண்றதுங்க, அதனால வாக்கிய லட்சணம் சொல்றதுதான் சரியாகும். ந லக்ஷணாம் வினா அவகந்தும் சக்கியம். அதே மாதிரி இன்னும் ஒண்ணு நீங்க சொன்னேன், ஒரு சமயம் இவன் போறதுதான் அந்த பிரியாமரணத்துக்கு ஹேதுங்கிறதையும் அனுமானம் பண்ணிட்டான்னு வச்சுங்க, அதுக்காக செய்யக்கூடாதுங்கிறது எப்படி கிடைக்கும்? இந்த கமனம் வந்து பிரியாமரணத்துக்கு ஹேதுவாக இருக்கு, அதனால செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன கிரமம், என்ன நியமம்? அங்க வியாப்தி இல்லை. செய்யக்கூடாதுன்னு சப்தத்திலேருந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒத்துக்கலாம், ஆனால் வியாப்தி அனுமானம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா முடியாதுங்கிற. எப்படி? நாபி பிரியாமரண ஹேதுத்வேன கமனத்த அகர்த்தவியத்துவ அனுமானம். அவர் ரெண்டு மூணு அனுமானம் வரிசையா சொல்லிட்டு போயிருந்தார். அதுல பிரியா தன்னுடைய கமனம் அவளுடைய மரணத்துக்கு ஹேதுவாக இருக்கிறதுனாலே செய்யத்தகாதது அப்படின்னு அனுமானம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா வியாப்தி பங்கம் வந்துவிட்டான். பிரியாமரணஹேதோரபி தத்வேன அஜ்ஞானதசாயாம் குரு நிதேசாத்வா ஆத்மத்ராணார்த்தம் வா குல அபகீர்த்தி பரிஹாரார்த்தம் வா கர்த்தவியத்துவ தரிசனேன வியபிசாரா. எத்திர எத்திர பிரியாமரணஹேதுத்வம் தத்திரத்திர அகர்த்தவியத்துவம் அப்படின்னு நீங்க வியாபக்தி சொல்லணும்னு சொல்ல முடியாது. சில இடத்துல கர்த்தவியத்துவம் இருக்கு, இங்கே பிரியாமரணஹேது இவனுக்கே தெரியாமல் போயிடுத்து. அப்ப பிரியாமரணஹேதுன்னு தெரியல, அப்ப பண்றானோ அப்ப கர்த்தவியத்துவம் அங்க இருக்கு. ஒண்ணு ஒரு விபச்சாரம் வருது ஒரு இடத்துல, குரு நிதேசாத்வா பிரியாமரண ஹேது தான், ஆனா பெரியவா சொல்லிவிட்டால என்ன பண்றது அப்படின்னு அப்பவும் கர்த்தவியத்துவம் கொண்டு வரும். ஆத்ம திராணார்த்தம் இல்லைன்னா நம்மளை காப்பாத்திக்க முடியாது அப்படின்னு சொன்னா ஆத்மார்த்தே பிருத்திவியின் தேஜியத்துன்னு கிளம்பிடுவான் இல்லையா, அதனால ஆத்ம திராணார்த்தம். அல்லது குல அபகீர்த்தி, இதனால பெரிய அபகீர்த்தி வரும் அப்படின்னு தெரிஞ்சா சரி வாண்டான்னு வருவான். அதனால இத்தனை காரணங்கள்னால பிரியாவரண ஹேதுத்வம் அதுல இருந்தாலும் அதுல அகர்த்தவியத்துவம் இல்லை, அதனால வியாப்தி கிடையாது. எப்படி அனுமானம் பண்ணிக்க முடியும்? அதனால சப்தத்தினுடைய சக்தியை வச்சுதான் சொல்லணும், விருத்தியை வச்சுதான் சொல்லணும். அப்படின்னா நீங்க லட்சணம் சொல்லிட்டான். ததாச்ச கமனத்திய பிரியாமரண ஹேதுத்வம் தாதிசஸ்யச்ச அகர்த்தவியத்துவம் இது உபயமபி லக்ஷணாதீனம். இந்த லக்ஷணாவிருத்தியை வச்சுதான் இதை ரெண்டையும் சொல்லியாகணும். ஜென்ம நிர்தேசத்திய அப்ப இதெல்லாம் லக்ஷணம்னு சொன்னா இவ்வளவு சொன்னா போருமே, கச்சகச்சது சேர்க்காந்த பந்தானஸ்வந்து சுகாக இவ்வளவு சொன்னா போருமே. மமாவி ஜென்ம இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா தாத்பரிய கிராகம். லக்ஷணையில என்ன அர்த்தத்துல லக்ஷணம் பண்ணணுங்கிறத அந்த தாத்பரிய தன்னுடைய விவக்ஷிதமான அர்த்தத்தை தாத்பரியம் தெரிவிக்கிறதுக்காக சில பதங்களை போடணும், அப்பதான் அது புரியும். அதுக்காக வச்சுக்கணும். ஜென்ம நிர்தேசத்தை பிரகிருதி அனுபயோகா, இல்லாட்டா நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றச்ச எனக்கும் அங்கேயும் ஜென்மா வரட்டமே அப்படின்னு சொல்ற, இது யாரு கேட்டா உனக்கு? நான் ஊருக்கு போயிட்டு வரேங்கிறது இல்லையா, கேட்காத விஷயத்துல எனக்கும் அங்கேயே ஜென்மா வரட்டம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதுல இருந்து இது அப்பிரகிருதம், அப்பிரகிருதம் இவன் ஜென்ம நிர்தேசத்தை பிரகிருதி அனுபயோகா தேன பிரகிருத்தோபயோகினி அகமனே தாத்பரியம் ஜாப்பியதே சமுதாயத்த. ஆக அங்க ஜென்மவரட்டம் ஜென்மாவரட்டம் அப்படின்னு சொல்ற இந்த வாக்கியம் நமக்கு எந்த அர்த்தத்துல தாத்பரியம் படுதுன்னா போகக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்துல தாத்பரியத்தை காண்பிக்கிறது. அதனால அந்த தாத்பரிய அனுபவத்தையா லட்சணம் பண்ணிக்கிறோம். சமுதாயத்த ததாக்க சமுதாய ஏவ லட்சணா ந பிரத்யேக பதே. பிரத்யேகம் தாத்பரிய ஜாபகா பாவா, பிரத்யேகம் எந்த பதத்துல என்ன லட்சணம் பண்ணுங்கிறதுக்கு இங்க ஒண்ணும் சரியா சொல்ல முடியாது. ததாச்ச நாத்திர அனுமதி பரம்பரா நவா பிரத்யேக பதே லட்சணா. ஆக முதல் உதாரணத்துல வியாக்கிய லட்சணம் ஒத்துமுதாகணும்னு சொல்லிட்டார். ஏவம் விஷம்புங்க்ஷ்வாங்கிறதுலயும் அப்படிதான் உட்கார். விஷம்புங்க்ஷ்வேத்யத்ராபி விஷபோஜன இஷ்டசாதனத்வேன சத்ருகிரக அன்னபோஜன அனிஷ்ட சாதனத்தும் ந ஆக்ஷேப்தும் சக்கியதே வியதிகரணத்தா. என்ன சொல்லிட்டார், வியாப்தி வேண்டாம அனுமானம் பண்றதுக்கு. வியாப்தினா சாமானாதிகரன் என்ன, எங்கேயோ ஹேத்து இருக்குன்னா எங்கேயோ சாத்தியத்தை எப்படி அனுமானம் பண்ண முடியும். இங்க விஷபோஜன அனிஷ்ட சாதனங்கிறதுக்காக சத்ருகிரக போஜனம் கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும், சரியா இருக்காது. விஷபோஜனம் வந்து நமக்கு கெடுதல், அதனால அவாத்துல சாப்பிடுறது தப்பு. அவாத்துல விஷபோ அவாத்துல சாப்பிட்றதுங்கிறது வேற, விஷத்தை சாப்பிட்றதுங்கிறது வேற. அப்போ விஷபோஜன அனிஷ்ட சாதனம் அப்படின்னு வச்சுட்டு விஷபோஜனம் கூடாதுன்னு சொன்னா ரைட். ஏன்னா ரெண்டுக்கும் சாமானாதிகரணம் கிடையாது. விஷபோஜனம் தப்பானது ஆகையால அவாத்துல சாப்பிடப்படாது அப்படின்னு சொன்னா அந்த சாமானாதிகரணம் கிடைக்கல. பருவத்தில் அக்னி அக்னியை அனுமானம் பண்ணணும். கேத்து என்னன்னு சொன்னா தூமம் பருவதத்துல இருக்குன்னு தான் சொன்னோம். மகானசத்துல தூமம் இருக்கிற காரணத்தினாலே பருவதத்திலையும் அக்னி இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. இந்த மாதிரி எடுத்துனுட்டான். விஷம்பங்க்ஷ்வா இத்தியத்ராபி விஷபோஜன இஷ்ட சாதனத்வேனா, விஷபோஜனத்துல இஷ்ட சாதனத்துவம் அவன் சொன்னது அதுதானே, விஷபோஜனம் இஷ்ட சாதனம் அப்படின்னு சொன்ன காரணத்தினாலே சத்ருகிரக அன்னபோஜனம் அனிஷ்ட சாதனம்னு சொல்ல முடியாது. ஏன், எதிகரணத்துவா, இது வேற அது வேற. தேன தேன வினாபி உபயோரப்பி இஷ்ட சாதனத்தையா உபபத்தி சம்பவாச்ச, ரெண்டுமே இஷ்ட சாதனமா இருந்துட்டு போட்டமே. இவர் சொன்னபடி விஷம் விஷபோஜனம் இஷ்ட சாதனம்னு இவர் சொன்னார், அப்பா சொன்னார். இந்த வாக்கியத்துல என்ன கிடைச்சது, கிரகத்து அவன் கிரகத்துல போய் சாப்பிட்றது இஷ்டபோஜன் இஷ்ட சாதனம்ங்கிறது இவனுக்கா தெரிஞ்சிருக்கு. சாப்பிட்டா பசி தீரும் அவா சந்தோஷப்படுவா இத்தியாதிகள்லாம். அப்ப ரெண்டுமே இஷ்ட சாதனமா இருக்கட்டும், ஏன் அனிஷ்ட சாதன ஆட்சேபம் பண்ணணும், ஒன்னும் அனுபவத்தி கிடையாது. நகி ஏனக்கேனச்சித்து எத்கிஞ்சித்து ஆக்ஷிப்பியதே கிந்து அனுபபத்தியமானின உபபாதகம் ஆக்ஷிப்பியதே ஆக்ஷேபாத் லபியதேன்னு சொன்னா ஏதாவது அனுபபத்தி மூலம் இருக்கணும். எதையோ ஒண்ணு சொல்லி இதனால அது ஆக்ஷேபம் சொல்லக்கூடாது, அது இல்லாம இது அனுபபண்ணம் அப்படின்னு சொன்னா அப்பதான் சொன்னோம். இல்லாட்டா என்ன ஆகும், தேவதத்தா ராத்திரவு புங்கேவானவா தெரியாது, திவா நபுங்கே அப்படிங்கிற மாத்திரம் சொல்லியிருக்கான், பீனஹான்னு சொல்லியிருக்கான். இதை வச்சுட்டு நாம வந்து இதுக்கு உபபாதகமா இருக்கக்கூடிய ராத்திரி போஜனத்தை தான் கல்பிப்போமே தவிர, ராத்திரி சாப்பிடலாம் இருக்கலாம் தான் கல்பிக்கலாமே தவிர, இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை கல்பிக்க முடியுமோ இதை வச்சிருந்து முடியாது. இது அனுப்ப பண்ணமே அப்படிங்கிறதுக்காக வேற எதையோ கொண்டு கல்பனை பண்ணினா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, கல்பனை வராது. அதான் சரி. அப்ப அடுத்தது அவன் சொன்னா, ரெண்டாவது கட்சி சொன்னா, ஆப்தனாக இருக்கிறவன் இப்படி தப்பு தப்பா பேசுறதுனாலே அவனுக்கு கோபம் வந்திருக்குங்கிறது அனுமானம் பண்ணிட்டு, கோபம் வந்ததுக்கு காரணம் நான் பண்ற வேலைன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் அது வேண்டான்னு அனுமானம் பண்ணிக்கிறேன் என்ன சொன்னானோ இல்லையோ அதுக்கும் சொல்ற. நாபி ஆப்தத்வே சதி பிரமாண விருத்தோபதேஷ்டத்வேன கோபானுமானம் கோபேன சே தத்தேது சத்ருகிரக அன்னபோஜனே அகர்த்தவியத்வானுமானம் இப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன், ஆப்தாபி பித்ராதேகே பிரமாதினா வினாபி கோபம் பிரமாண விருத்தோபதேஷ்டத்துவ தரிசனேன வியபிசாராத். அது வேற, ஒரு ஆப்தன் தப்பு தப்பா சொல்றான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு கோபம் வந்திருக்கு அப்படின்னு எப்படி அனுமானம் பண்ண முடியும். கோபம் வராமலும் அவனே ஏமாந்து போய் தப்பு தப்பா பேசலாமே பிரமத்தினாலே இல்லையா, கோபம் இல்லாமலே. ஆக நமக்கு ரொம்ப ஆப்தனா இருக்கிறவன் சொன்ன விஷயம் தப்பா இருந்ததுன்னா அதுக்காக அவனுக்கு கோபம்தான் வந்திருக்கு அப்படின்னு ஒன்று தீர்மானம் பண்ண முடியாது, பிரமம் கூட வந்திருக்கலாம். அதனால விசிகரிக்கும் கோபத்தை அனுமானம் பண்றதுங்கிறது முடியாது. அப்படி ஒரு சமயம் அவனுக்கு பிராந்தி வந்துருதுன்னு வச்சுக்கோளேன், அப்ப அந்த பிராந்திக்கு நான் தான் ஹேத்துன்னு அவனால அனுமானம் பண்ண முடியாதே. அங்க சாப்பிட போ கோபத்துக்கு நீங்க வந்து ஒரு சம்பந்தம் பண்ணினே, நான் அவாத்துல போய் சாப்பிட்றேங்கன்னு சொல்றதுதான் அவருக்கு கோபத்தை ஏற்படுத்துதுன்னு, ஆனா இதுதான் அவருக்கு பிராந்தியை ஏற்படுத்துதுன்னு சொல்ல முடியாதோ இல்லையா. ஆகையால அவர் அந்த மாதிரி பேசினத்துக்கு கோபந்தான் காரணங்கிறத உங்களால அனுமானம் பண்றதுக்கு அதுக்கு வியாப்தி இல்லை சொல்ல முடியாது. ஆப்தாபி பித்ராதேகே பிரமாதினா வினாபி கோபம் பிரமாண விருத்த உபதேஷ்டத்துவ தர்சனேனா விபிச்சாரா. அது மாத்திரம் இல்லை, ஆப்த கோப ஹேதோரபி பிரமாதினா பிரியாமரண ஹேதோரிவ கர்த்தவ்யத்வ தர்சனேன தத்ராபி வியபிசாராச்ச அப்படின்னு சொல்லலாம். ஆப்தவனுடைய கோபத்துக்கு காரணமாயிருக்கேங்கிறதுக்காக அந்த செயல் செய்யக்கூடாது அப்படின்னு நியமம் இல்லை. இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல ஆப்தனுக்கு கோபம் நல்லா வந்துட்டு போறது, நான் இது செஞ்சுதான் ஆகணும்னு செய்யும்படியான காரியங்களும் உண்டு. இந்த குலாப கீர்த்தி பரிகாரார்த்தம், ஆத்மத்ரானார்த்தம் இத்தியாதி காரணங்கள்னால. அதனால அவருக்கு கோபத்தை கொடுக்கறதேங்கிறதுக்காக நான் செய்யக்கூடாது அப்படின்னு அனுமானம் பண்ணக்கூடாது. அனுமானம் பண்றதுக்கு வியாப்தி இல்லை. இதே நீங்க சப்த பிரமாண விதையா சொன்னேன், அவர் கோபத்தை கொடுக்கறது அதனால இது செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது சரி, அதை யாரும் ஆட்சேபிக்கல. ஆனா இது எப்படி தெரியும், சப்த பிரமாண விதமா சொல்லிருக்கோம், இது அனுமானமா சொல்லக்கூடாது. அதனாலதான் அந்த கார்கி பிரச்சனத்துல கார்கி அனுமானமாவே கேட்டுட்டே போனான் பிரம்மத்தை. ஒரு இடத்துல வந்த உடனே யாஜ்ஞவல்க்கு அப்படியே நிறுத்தி விட்டேன், இதுக்கு மேல கேட்டா மண்டை விழுந்துருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அனதி பிரச்சனையாம் பை தேவதாம் அதிபிருச்சதி கார்கி மாதி பிராக்ஷி மாதே மூர்தா வியபக்தது. அதனால அனுமான சப்த பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தம் சப்த பிரமாணத்தால் இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்களுக்கு வியாப்தி எல்லாம் வேண்டாம் பாருங்க. ததாச்ச அப்ரசக்த பிரதிபாதனேன பிரசக்த வாரணே தாத்பரியம் ஞாத்வா. இங்கேயும் அப்படின்னா அப்பிரசக்த பிரதிபாதனத்தை பார்த்து பிரசக்த வாரணத்துல தாத்பரியத்தை புரிஞ்சுட்டு லட்சணம் பண்ணிக்கிறான். அதாவது இவன் சொன்னது என்ன, அவாத்துக்கு சாப்பிட போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா அவன் என்ன சொல்லணும், போயிட்டு வான்னு சொல்லணும் இல்ல வாண்டான்னு சொல்லணும், இந்த ரெண்டுல ஒண்ணுதானே சொல்லணும், இதுக்கு பதில் நியாயமா அப்படிதானே வரணும். அப்படி அதுக்கு பதில் விஷத்தை சாப்பிடுவேன்னு சொன்னா இப்படி ஆகும், அப்பிரசக்த விஷயம் இல்லையா. அதனால வேற மாதிரி அவர் பேசுறாருன்னு சொன்ன நாம் போடுதுல அவருக்கு இஷ்டம் இல்லை, இந்த பிரசக்தமான சத்ரு கிரக போஜன வாரணத்துல அவருக்கு தாத்பரியம், அதனாலதான் அப்படி சப்தம் அந்த மாதிரி பேசுறார் அப்படின்னு புரிஞ்சுட்டு தாத்பரியத்தை புரிஞ்சுட்டு லட்சணம் சொல்லிக்க வேண்டும். அப்பிரசக்த பிரதிபாதனையின பிரசக்த வாரணை தாத்பரியம் ஜாத்வா தேன அகல்பித பத விபாகு சமுதாய ஏவ லக்ஷணாம் கல்பயதி நது பிரத்யேக பதே தத்திர தத்திர விசிஷ்ய தாத்பரிய ஜாபகாபாவா. லட்சணை தான் சொல்லணும் ஆச்சு, அந்த லட்சணையும் ஒவ்வொரு பதத்துக்குன்னு சொன்னால் எந்த பதத்துக்கும் எல்லாம் சொல்ல முடியாது, அதனால அந்த வாக்கியத்துக்கு முழுக்க லட்சணைன்னு சொல்லுங்கோ. ததாச்ச பதார்த்தே அப்போ பத லட்சணா வாக்கிய லட்சணா ரெண்டையும் எந்த இடத்துல எப்படி வச்சுக்கணுங்கிறத பார்த்து சொல்றார். ததாச்ச பதார்த்தே தாத்பரிய அன்வயானுபபத்திபியாம் லட்சணா பதே வாக்கியார்த்தே தத்வயானுபபத்தியா லட்சணா வாக்கே. ஒரே ஒரு பதார்த்தத்துல தான் எனக்கு தாத்பரிய அனுபவத்தி அல்லது அன்வயானுபபத்தி அதுக்காக லட்சணம் பண்றேன் அப்படின்னு சொன்னா பதத்துல லட்சணம் பண்ணா போதும். வெங்காயான கோஷகால மொத்த வாக்கியார்த்தத்துல தப்பு வருது, இந்த தாத்பரியம் இல்லைன்னு தெரியுது, நான் லட்சணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்போ வாக்கிய லட்சணான்னு வச்சுக்கோ. வாக்கியார்த்த அனுபபத்தி அனிபந்தனத்வஞ்ச லட்சணாயாக பதவிருத்தித்வ சாதனை உபாதி ரீத்தியவதேயம். இது தனி வாக்கியம். இது என்ன பண்றாருன்னா ஒருத்த அனுமானம் பண்றான், லக்ஷணா பதவிருத்திஹி விருத்தித்வா சக்திவது அப்படின்னு அனுமானம் பண்றான்னு வச்சுக்கோ. லக்ஷண ஒரே ஒரு பதத்தினுடைய விருத்தியாகும், ஏன்னா பதத்தினுடைய விருத்தியாச்சோ இல்லையோ, சக்திங்கிறது ஒவ்வொரு பதத்தும் தனித்தனியா தானே சொல்ல முடியா இருக்க. அதே மாதிரி லட்சணையும் பதத்தினுடைய ஒரு விருத்தியாக இருக்கிற காரணத்தினாலே ஒவ்வொரு பதத்தினுடைய விருத்தியாக இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்ணாங்கன்னா அந்த அனுமானத்துல உபாதி சொல்லிட வேண்டியது. சோபாதி கோஷேத்து வியாப்தித்வாசித்தா என்ன உபாதி அப்படின்னு சொன்னா வாக்கியார்த்த அனுபபத்தி அனுபந்தனத்துவம். சக்தி வந்து வாக்கியார்த்த அனுபபத்தியால வருதோ இல்லை, வாக்கியார்த்த அனுபபத்திங்கிறது சக்திக்கு காரணம் ஒன்றும் இல்லை. ஆனா இந்த லட்சணையானது வாக்கியார்த்த அனுபவத்தியால வந்ததாக இருக்கு, அதனால இந்த லட்சணை வாக்கிய லட்சணையாக வரும். பதார்த்த அனுபவத்தியால வந்திருந்தேன்னா பத லட்சணையா இருக்கணும் நான் வேண்டாங்கள. ஆக இதை சரிப்படுத்தி விட்டார். இந்த ரெண்டு உதாரணம் வாக்கிய லட்சணைக்கு உதாரணமா இருக்கிறது தான் நியாயம் அப்படின்னு விட்டார். இதுக்கு மேல மீமாம்சையில வந்து அங்க வாக்கியார்த்த வாக்கிய லட்சணை வச்சுருக்காங்கிறதுக்கு உதாரணம் கொடுக்குறார். ஏவமேவ அர்த்தம் அந்தர் அர்த்தம் பகிஹி இத்தியாதோ லோகே அர்த்தம் அந்தர்வேதி அர்த்தம் பகிர்வேதி இது வேதேதி வாக்கியேவ லக்ஷணா. நாம் லோகத்தில் சில பிரயோகம் பண்ணுவோம். ஒரு இடத்துல எங்கே இருக்காருன்னா பாதி வழியில் இருக்கார் பாதி உள்ளே இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு மத்தியத்தில் இருக்காருன்னு அர்த்தம். இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை நடுப்பில் இருக்கார் அந்த மாதிரி அர்த்தம். அப்போ பாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த வாக்கியத்துக்கு அப்படியே நீங்கள் அர்த்தம் எடுத்துட்டீங்கன்னா அர்த்தம் வராது. ஒரு மனுஷரை பார்த்து அவர் அவருடைய பாதியானது உள்ளே இருக்குது பாதி வெளியில் இருக்குது பாதிங்கிறதே கிடையாது அங்கே. அங்கே இந்த மாதிரி நேர அர்த்தம் எடுத்துட்டா வாக்கிய அர்த்தம் கிடைக்காது. அதனால் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி ஒரு தேச விசேஷம் அங்கே லட்சணையாக சொல்கிறோம். அப்போ அந்த தேசத்தில் அவர் இருக்கார் மத்தியத்தில் இருக்கார் மத்திய தேசத்தில் இருக்கார் அப்படிங்கிறது கிடைக்கும் லட்சணையால் சொல்லுவோம். பாதி இதையெல்லாம் விட்டுருந்தோம். அப்போ என்னாச்சு அந்த சம்பூர்ண வாக்கியத்தில் லட்சணம். இதே மாதிரி மீமாம்சையில் சொல்லப்பட்டிருக்கு. யூப விஷயம் இருக்கேன். இந்த யூபம் வந்து எங்கே நடனம்னு வேதியில் வேதியில் வந்து வேதிக்கு நடுப்பில் கொண்டு நடப்படாது வேதிக்கு வெளியில் போயும் நடப்படாது. எங்கே போனோம்னா அந்த அந்த மாதிரி ஒரு இடத்துல நடனம் அந்த பாதி வேதிக்குள்ளே வர மாதிரியும் பாதி வெளியில் வேதியிலேருந்து வெளியில் வர மாதிரியும் அந்த மாதிரி ஒரு இடம். இது அர்த்தம் அந்தர்வேதி மினுமதி அர்த்தம் பகிர்வேதி. அப்போ அர்த்தம் பகிர்வேதி அர்த்தம் அந்தர்வேதி இது ரெண்டும் தனித்தனியாக ரெண்டு வாக்கியம் கிடையாதான். அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அதை பாதியாக வெட்டி உள்ள பாதி வழியில் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இந்த ரெண்டு சப்தமும் சேர்ந்து நமக்கு ஒரு அந்த இடம் ஒரு இடத்த கரெக்டாக அந்த வேதி எங்கே முடியறது பாருங்க அந்த இடத்த காண்பிச்சு கொடுக்குறது. அப்போ அந்த இடத்துல ஓட்டை போட்டு குழி போட்டு அதில் நடனம் அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால இந்த அர்த்தம் பகிர்வேதி அர்த்தம் அந்தர்வேதி இந்த ரெண்டு சப்தத்துக்கும் சேர்த்து அந்த இடம்னு அர்த்தமே தவிர அதில் சொன்ன மாதிரி அப்படியே எடுத்துக்க முடியாது. இது வாக்கிய லட்சணாக்கு உதாரணம். நச்ச தத்ராபி அர்த்தஸ்ய அந்தஸ்துவே சதி அர்த்தஸ்ய பகிஷ்டுவேன அந்தரால அனுமானம் த லக்ஷணா இது வாக்கியம். இப்போ சொன்னார் லக்ஷணாவாதி லக்ஷணா இல்லை அனுமானவாதி. அவர் அங்கேயே அனுமானம் பண்ணிக்கிறேனே பாதி உள்ளேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னா பாதி வழியில் இருக்கணும்னு ஆச்சு அப்படின்னா நடுப்புற இருந்தால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அதனால லக்ஷணையால் இந்த அர்த்தம் கிடைச்சிருமே என்ன அவர் சொன்னார் சின்னி கிரகே அந்தரால ராகித்யேபி தத்வய தரிசனேன வியபிச்சாரா. அனுமானம் பண்ணுறதுக்கு வியாப்தி வேணும். வியாப்தி பங்கத்துக்கு நான் ஸ்தலம் காண்பிக்கிறேன். அது என்னன்னா அந்த ஒரு கிரகம் இந்த நான் ஒரு வாக்கியம் சொல்கிறேன். கிரகத்துக்கு உள்ள பாதி உள்ள பாதி வழியில் அப்படின்னு சொல்கிறேன். கிரகம் மூஷாக இருந்ததுன்னு வச்சுங்களேன். அப்போ கிரகத்துக்கு உள்ள வெளியில் அப்படின்னு சொல்லலாம். கிரகங்கிறது உடஞ்சு படுத்தினா சின்ன கிரகே கிரகங்கிறது பக்னமாக படுத்தும். இப்போ கிரகத்துக்கு வெளியிலேன்னு சொல்லலாம் ஆனால் உள்ளேங்கிறது சொல்ல முடியாது. கிரகம் இருந்தால் தானே உள்ளே சொல்லலாம் இல்லையா? உடஞ்ச கிரகம் அதுக்குள்ளே சொல்ல முடியாது. அதனால அங்கே அந்தராலம் இல்லையா மத்தியம் மத்தியங்கிறத அனுமானம் பண்ண முடியாது மத்தியங்கிறது இல்லைங்க. அப்போ அதே அதனால் விபச்சரித்தமாக ஆச்சு. சரி எப்படியோ நீங்கள் அனுமானம் பண்ணிண்டால் கூட யதாகசஞ்சித் அனுமான சம்பவேவா சர்வத்திர சப்த பிரமாணம் வச்சேதா பார்த்தாச்ச பெரிய தோஷமாக சொல்லிட்டார். நீங்கள் இப்படி எங்கே பார்த்தாலும் அனுமானம் பண்ணுறதுன்னு ஆரம்பித்தா அப்போ சப்த பிரமாணமே ஒன்று இருக்காது. அவன் அந்தந்த மாதிரி சப்தத்தை பிரயோகம் பண்ணுறான் அதனால் இப்படி இப்படி அந்த அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்ணப்பான். சப்தத்தை கேட்டு அர்த்தத்தை அனுமானம் பண்ணிக்கலாமே அதுதான் சொல்கிறான். பிரமாண துவயவாதி பிரத்யக்ஷம் அனுமானம்னு ரெண்டே பிரமாணம்னு ஒத்துக்கிறவா இருக்காளே. அவன் என்ன சொல்கிறான் பேசினா அவனுக்கும் புரியும். எப்படி புரியும்னா அந்த இந்தந்த மாதிரி சப்தங்கள்லாம் பிரயோகம் பண்ணினா இந்தந்த மாதிரி அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு அவன் அனுமானம் பண்ணிக்கிறான் வியாப்தியை வச்சுட்டு. இந்த பிராணிகள்லாம் கத்திதுன்னு வச்சோங்களேன் ஒவ்வொரு விதமாக கத்தும். அது ஒவ்வொரு விதமான கத்தலுக்கு ஒவ்வொரு விதமான அர்த்தம். அது வந்து பழக்கப்பட்ட வாளுக்கு பல தடவை கேட்ட வாளுக்கு அந்த வியாப்தியை கிரகிச்சிடும். இப்படி கத்துறதா அப்படின்னா இதுதான் இப்படி கத்தினா அது அப்படின்னு சொல்லி ஒரு வியாப்தியை கிரகிச்சு வச்சு விடுவான். அதுக்கு தகுந்த அவ்வளோ அர்த்தம் புரிஞ்சுக்குவான். இதே மாதிரி தான் நாம் பேசுறதுலேருந்து மற்றவன் வந்து அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறான். சப்தத்திலே வியாப்தி அதாவது இந்த நம்ம சப்தங்கள்லாம் இப்படி இப்படிலாம் அவன் பேசினான்னா அப்போ இந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணும் அர்த்தம் எடுத்துக்கணும்னு ஒரு வியாப்தியை பிடிச்சி வச்சு சொல்கிறான். அப்படி தெரிஞ்சுக்கிறது. ஆனால் சப்த பிரமாணத்தை ஸ்தாபிக்கிறவாருன்னு சொல்கிறா ரொம்ப ரொம்ப புது விஷயம். இதுவரையில் கேட்ட விஷயத்தில் வியாப்தியை கிரகிச்சுன்னுடலாம். ரொம்ப புது விஷயத்தையும் சப்தத்தினால தெரிஞ்சுக்கும்படியாக இருக்கே அங்கே எங்கேருந்து வியாப்தி வரும் உனக்கு? வியாப்தியே கிடைக்காதே இல்லையா, அப்படி சொல்ற இடத்துல பேசாம இருக்கும்படியா இருக்கும், ஒண்ணுமே புரியலேன்னு. அதனால புது விஷயங்கள்லாம் சொல்ற காரணத்தினாலே இது வியாப்தியை வச்சு புரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது, அதனால இது தனியாத்தன் சொல்லியாகணும் சப்த பிரமாணத்தை சொல்ற. அதனால எல்லா இடத்துலயும் ஏதாவது விதமா அனுமானம் பண்றேன் பண்றேன்னு போனா சப்த பிரமாணத்துக்கே உச்சேதம் வந்துவிடும். இதுவும் ஆயிடுத்து ஏவஞ்ச. இப்போ வேதாந்தத்துல வாக்கிய லட்சணைக்கு உதாரணம் இருக்கு அப்படின்னு கொண்டு வர்றார். பிரம்ம ஜிஜ்ஞாசாபதேன விசாரோ லட்சியத்தே இது விவரணகாரோக்தம். பூர்வமீமாசைக்கு யஜ்ஞாயுதிபதேன யஜமானோ லட்சியத்தே இது சங்கேபசாரீரகோக்தஞ்ச. இது பூர்வமீமாசையில சொன்னது, ஆனா சங்கேபசாரீரகர் எடுத்து சங்கேபசாரீரகத்துல ஒரு விசேஷமா எடுத்து சொன்னார், அதனால அவர் பேரை போட்டுவிட்டார். உக்தஞ்ச வாக்கிய லட்சணையா உபபன்னம் பிரம்ம ஜிஜ்ஞாசா யஜ்ஞாயுதி சப்தயோஹோ சுபந்தத்துவ லட்சண பதத்வேபி சக்தத்துவ லட்சண பதத்துவ அபாவேன சக்ய சம்பந்த ரூபாயாக லட்சணாயாக அயோகாத் ஸ்வஜ்ஞாப்ய சம்பந்த ரூபாது லட்சணா யௌகிக பத சமுதாயேபி வாக்கியஸ்தானியே ந அனுபபன்னா. நான் ரெண்டாவது சொல்லிட்டு முதல்ல இதை சொல்றேன். சயேஷ யஜ்ஞாயுதி யஜமான அஞ்சசா ஸ்வர்க்கம் லோகம் யாதி அப்படின்னு ஒரு வேத வாக்கியம். யாரை பார்த்து சொல்றதுன்னு சொன்னா, அந்த அக்னிஹோத்திரியாக இருக்கிறவன் பிராணவியோகம் ஆனதுக்கு அப்புறம் அவனை வந்து அந்த இதில் விசேஷமா சயனங்கள் எல்லாம் பண்ணி அதில் வச்சு அவனுடைய சரீரத்தில் அந்த அவன் உபயோகப்படுத்தின அந்த ஜுஹ்வாதி பாத்திரங்கள்லாம் இருக்கேன், யஜ்ஞ பாத்திரங்கள், அந்த யஜ்ஞ பாத்திரங்கள்லாம் அந்தந்த இடத்துல கரெக்டா எப்படி சாஸ்திரப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றது. இப்ப எப்படி யாரு இதோ இந்த யஜ்ஞாயுதி யஜமானஹா, யஜ்ஞாயுகத்தோடு சேர்ந்த இந்த யஜமானன் இருக்கானே நேரடியாக சொர்க்கலோகத்துக்கு போகிறானாகும் அப்படின்னு சொல்றது. அஞ்சசா ஸ்வர்க்கம் லோகம் யாதி, நேர சொர்க்கத்துக்கு போறான். யஜ்ஞாயுதி யஜமானஹான இது நீங்க விசார் யஜ்ஞாயுதின்னு சொன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியறது சரீரம், இது இங்கேயே போயிடுச்சு, இங்கேயே பஸ்மம் ஆகிறது, இது சொர்க்கலோகத்துக்கு போகல அழிச்சுன்னு தெரியறது. இதை தவிர்த்து ஒண்ணு சொன்னா அதுக்கு யஜ்ஞாயுதித்துவம் வராது. இந்த யஜ்ஞாயுதங்கள் எல்லாம் எது மேல வச்சிருக்கோ அதுதான யஜ்ஞாயுதி. கடவத் பூதலம் அப்படின்னு சொன்னா தண்டி அப்படின்னு சொன்னா தண்டம் எங்க இருக்கோ அது அவன் தானே தண்டி இல்லையா. அப்ப யஜ்ஞாயுதின்னு சொன்னா இந்த யஜ்ஞாயுதங்கள்லாம் எது மேல வச்சிருக்கு, சரீரத்து மேல வச்சு. அப்ப யஜ்ஞாயுதின்னு சப்தத்தினால நேர சொல்ல வந்தா இந்த சரீரத்தை சொல்லணும், ஆனா ஸ்வர்க்கம் லோகம் யாத்திங்கிறது வரமாட்டேங்கிறது. இதை தவிர்த்து இன்னொன்னு சொன்னாக்க, அப்ப அது வந்து ஸ்வர்க்கம் லோக யாத்தியும் போகலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் யஜ்ஞாயுதித்துவம் வரமாட்டேங்கிறது, என்ன பண்ணலாம்னு பார்த்தேன். என்ன சொன்ன, லக்ஷணா வச்சுக்கோ, இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரனா இருக்கக்கூடிய ஆத்மா, இந்த சரீரத்தை வச்சுன்னு யாகங்கள்லாம் பண்ணானோ இல்லையோ அந்த ஆத்மா ஜீவாத்மான்னு வச்சுருக்கோம். இது எப்படி வரும், லக்ஷணையானுட்டார். எந்த பதத்துக்கு லக்ஷணம் பண்றது, யஜ்ஞாயுதி பதத்துக்கு. இந்த யஜ்ஞாயுதிங்கிறது தார்க்கிகன்படி ஒரு பதம் இல்லை, ஏன்னா அங்கே அதை பிரிக்க முடியும். யஜ்ஞ ஆயுத வேற, யஜ்ஞாயுதா அங்கேயே ரெண்டாவது பிரிஞ்சு வச்சு, அதுக்கப்புறம் யஜ்ஞாயுதத்துக்கு அப்புறம் ஒரு மது பிரத்தியம் இருக்கு, மத்வர்த்த பிரத்தியம் இருக்கு, இனி பிரத்தியம். அப்ப இது பல பதங்களுடைய சேர்க்கை, ஒரு சமுதாயம், இது ஒரு வாக்கியம் மாதிரி தான் அது. ஆக பல பதங்களுடைய சக்தம் பதம், இதுக்கு சக்தி கிடையாது சமுதாயத்துக்கு. ஆக சக்தி உள்ள பல சப்த கண்டம், சப்த அவயவங்கள் சேர்ந்த ஒரு வாக்கியம் மாதிரி உள்ள சமூகம், அந்த சமூகத்துல தான் லட்சணைன்னு சொல்லும்படியா இருக்கு. இதுவும் வாக்கிய லட்சணைக்கு நமக்கு வந்து உபயோகப்படும். இது ஒன்னாச்சா. இதே மாதிரி பிரம்ம ஜிஜ்ஞாசாபரம், அங்க என்ன பண்ணலாம், விவரணத்துல வந்து இந்த பிரம்ம ஜிஜ்ஞாசா சப்தத்துக்கு விசாரே லட்சணான்னு சொன்னான். விசாரத்துல லட்சணான்னா பிரம்ம அசாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசா சூத்திரத்துல இந்த விஷயம். அங்க பாஷ்யக்காரர் என்ன பண்ணாருன்னா, கர்த்தவ்யான்னு ஒரு பதத்தை சேர்த்துட்டார். பிரம்ம ஜிஜ்ஞாசா கர்த்தவ்யா, செய்ய வேண்டுமாக்கும், என்ன செய்ய வேண்டும், ஆசையே செய்ய வேண்டுமா, ஜிஜ்ஞாசான்னு சொன்னா அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசைன்னு அர்த்தம் வேணும், அரும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையே செய்ய வேண்டும்னு சொன்னா அது வந்து ஒட்டாது. ஆசை தானா வரும், நாம மெனக்கட்டு செய்ய முடியாது. அப்ப என்ன பண்றது, அந்த கர்த்தவியாங்கிற பதத்தை அன்வயம் பண்றதுக்காகவே ஆசைங்கிற அர்த்தத்தை விட்டுட்டு லட்சணையா விசாரம்னு அர்த்தம் பண்ற, பிரம்ம விசாரம், வேதாந்த விசாரம் அப்படின்னு. அப்ப வேதாந்த விசாரம் செய்ய வேண்டும். சாதன சதுர்த்தி தம்பதி வந்ததுக்கு அப்புறம் அந்த காரணத்தினாலேயே அவன் வந்து வேதாந்த விசாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் பண்றான். இப்ப சரியா போச்சு. ஆனா இந்த விசாரம்ங்கிறது எப்படி கிடைச்சது, எந்த பதத்துக்கு அர்த்தம், ஜிஜ்யாசா பதத்து விசார இலட்சணான். ஆனா ஜிஜ்யாசாங்கிறது தார்க்கால ரீதியில அது ஒரு பதமாகாது, ஏன்னா அங்க ஜியா தாத்து இருக்கு, அப்புறம் சன் பிரத்தியம் இருக்கு, இது ரெண்டு ரெண்டு தனித்தனி அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ரெண்டு சப்தமா போயிடுச்சு. அப்ப அதுவும் ஒரு சமுதாயம் தானே, ஆக இந்த சமுதாயத்துல லட்சணம் சொல்லும்படியாக ஆச்சு. ஆக பல பதங்கள் சேர்ந்து அந்த சமுதாயத்துல லட்சணம் சொல்றதுங்கிறது நிறைய இடத்துல வேதாந்தத்துல கூட பிரசித்தமாக இருக்கு. இதுதான் சொன்னார். அத நீங்க பதம்னு சொல்லி சுப்திமந்தம் பதம்னு சொன்னீங்கன்னா இப்ப சொன்ன உதாரணங்கள் பதலட்சணையதாகும். ஜிஜ்ஞாவிதிங்கிறது ஒரு பதமா இல்லையான்னு கேட்டா ஒரு பதம்னு சொல்றாரு, சமஸ்த பதம் அப்படி, சமஸ்த பதம் ததிதாந்த பதம் அப்படின்னு சொல்லுவோம். விஜ்ஞாவிதி யஜ்ஞாயுதினம் யஜ்ஞாயுதினா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பதம் நாம லட்சணைக்கு எடுத்துக்கல, சக்கரம் வந்த ஒரு லட்சணா சொல்றச்ச. ஏன்னா நாம அந்த ஒரு பதம் ரெண்டு பதம்னு சொல்ற காவியத்துல பிரித்து கொடுக்கக்கூடிய பதங்கள் இருக்கு, அந்த பதம் வந்து சுப்திங்கந்தம் பதம், பாணினி சொல்லி கொடுத்த பதம், சுபந்தம் திங்கந்தம் அப்படிங்கிற பதம். தார்க்கிகன் சொல்லக்கூடிய பதம் சக்தம் பதம், ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய சப்த பாகம். இங்க அப்படி இங்க நிறைய சப்த பாகம் இருக்கே, யஜ்ஞ ஆயுத இன் எல்லாமே தனித்தனி அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சப்த கண்டமாக இருக்கேன். அப்ப ஒவ்வொன்றும் தனித்தனி பதமாகும், சக்தம் பதம்ங்கிற கணக்குல. சுபந்தம் பதம் சொன்னா சமஸ்தமா எல்லாமா சேர்ந்து ஒரு பதமாகும், அது விஷயம் வேற. அதான் சொல்ற பிரம்ம ஜிஜ்ஞாசா யஜ்ஞாயுதி சப்தயோகோ சுபந்தத்துவ லட்சண பதத்வேதி. சுபந்தம் சொல்லும் போது அது ஒரே பதமாக ஆனால் கூட சக்தத்துவ லட்சண பதத்வாபாவேன, சக்தம் பதம் சக்தத்துவம் பதத்துவம் சொல்றச்ச அது வராது. சக்கிய சம்பந்த ரூபாயாக லட்சணாயாக அயோகா. அப்ப எப்படி சமுதாயத்தில் லட்சணம் சொல்றது, ஸ்வஜ்ஞாப்ய சம்பந்த ரூபாது லட்சணா யௌகிக பத சமுதாயேபி வாக்கியஸ்தானியே நான் அனுப்பப்பண்ணா. அப்ப நான் என்ன சொல்றேன், வாக்கிய லட்சணாவாதி ஜாப்பிய சம்பந்தம்னு சொல்றேன். ஜாப்பிய சம்பந்தம்னா இந்த அத்தனை பதங்களும் சேர்ந்து என்ன அர்த்தத்தை தெரியப்படுத்துதோ அதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம் சொன்னேன்னா எனக்கு லட்சணம் வரும். இனிமே மீமாம்சக்காளுடைய ஒரு உதாகரணம். ஏவம் வாயுருவை க்ஷேபிஷ்டா தேவதா இத்தியாது அர்த்தவாதேபி பிராசஸ்திய பிரதிபத்தையே வாக்கியே ஏவ லக்ஷண அங்கீகாரியா பிரத்யேக பதா தனுபபத்தே. அர்த்தவாதத்தில் லக்ஷணம் சொல்லுவா, பிராசஸ்திய லக்ஷண வாயுருவை, அதாவது வாயவ்யக்ய ஸ்வேதமாலபேத பூதிகாமஹா அப்படின்னு இது விதிவாக்கியம், இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து வாயு தேவதாக்கமாக ஒரு பசு திரவியகமான ஒரு பசுயாகத்தை விதானம் பண்றது. இதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வாக்கியம் வருது. அந்த வாக்கியத்துல வாயுவானது ரொம்ப வேகமாக போகக்கூடிய தேவதை, இந்த யாகத்தினாலே வாயுவுக்கு அந்த ஆவிர்பாகம் கொடுக்கப்படுகிறது, இதை கொடுத்தாச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக வாயுவனுக்கு இந்த எஜமானனுக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு பல வாக்கியங்கள் கொண்டு அர்த்தவாதம் இருக்கு. வாயுருவை க்ஷேபிஷ்டா தேவதா வாயுமேவ ஸ்வேன பாகதேயே உபதாவதி தயே வைனம் பூதிங்கமயத்தின்னு இருக்கு. இப்ப இங்க என்ன ஆச்சுன்னா விதிவாக்கியம்ங்கிறது நேரடியா பிரமாணம் ஆயிடுச்சு, தர்ம பிரமாணம் ஆச்சு, விதிச்சது. அதுக்கப்புறம் இந்த வாக்கியங்கள் மூணு இருக்கே, மூணு நாள், இது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, விதி வாக்கியத்தினால எது எது விதிக்கப்பட்டதோ அந்த கர்மாவை பிரசம்சிக்கிறது, பிரசம்சம் பண்றதுக்காக வந்தது. இந்த சாமானியப்பட்ட கர்மா இல்லை, இது இந்த பசுவாகம் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இப்படி இப்படி எல்லாம் வாயு தேவதையா இருக்கிறதுனாலே அப்படின்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, இந்த பசுயாகம் ரொம்ப உயர்ந்தது, பிரசஸ்தம், இவ்வளவுதான் எனக்கு தெரியணும். அதுலேருந்து வாயு வேகமா இருக்கு வேகமா இல்லை விஷயமே இல்லை, அது இருந்தா இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த பசுயாகத்துல பிரவிருத்தியை உண்டு பண்றதுக்கு அது ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்றதுலதான் தாத்பரியம், மற்ற விஷயங்கள்ல இல்லை. அதனால அப்ப அந்த அர்த்தத்தை கொடுக்கணும்னா எந்த பதம் சொல்றது, இங்க நிறைய வாக்கியங்கள் இருக்கு, எல்லா வாக்கியமும் சேர்ந்து கடைசியில் என்ன தாத்பரியம்னு கேட்டால் வாயம் யாக பிரசஸ்தா அப்படின்னு முடிஞ்சுடுச்சு. அப்போ இதுதான், இதுவும் ஒரு வாக்கிய லட்சணம், பகு வாக்கிய லட்சணம், வாக்கிய சமுதாயத்தில் லட்சணம். இந்த மாதிரி நமக்கு நிறைய வரும். ஒரு விஷயத்தை இந்த பேசுகிறவர்கள்லாம் பேசும்போது ஒரு விஷயம் அவ முக்கியமாக ஒரு விஷயத்தை மனசில் வச்சுருப்பா, அதை தெரியப்படுத்தணும்னு அதுக்கு பிரதானமாக கொடுத்துட்டுருப்பா. ஆனால் அதை வந்து பலப்படுத்துறதுக்காக எங்கெல்லாமோ சித்திட்டு இப்படி வந்து வந்தா இவ்வளவு தூரம் சொன்னது எல்லாம் எதுக்காக சொன்னதுன்னு கேட்டா அது அப்படி இருக்குன்னு சொல்றதுக்காகன்னு தாத்பரியம் இல்லை, இந்த இதை பலப்படுத்துறதுக்காக. அப்ப அவ்வளவு தூரம் உபன்யாசத்துல சொன்னது எல்லாம் என்ன தாத்பரியம் கொண்டதாக இருக்கு, இந்த ஒரு விஷயத்தை பளிச்சுன்னு பிரகாசப்படுத்தி காண்பிக்கிறதுக்காக அப்படின்னு கிடைக்கிறது இல்லையா, அதுதான் தாத்பரியம். அந்த மற்ற விஷயத்துல தாத்பரியம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அத்தனையும் அர்த்தவாதஸ்தானியமா இருந்துட்டு லட்சணையா இதுதான் அர்த்தம். அதனால்தான் அரை மணி நேரம் பேசினவாளாம், என்ன பேசினாவா, இவ்வளவுதான் அதோட தாத்பரியம் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்றாளோ இல்லையா. அப்ப அது லட்சணையா கொடுக்கக்கூடிய அர்த்தம், அத்தனைக்கும் சேர்த்து ஒரு லட்சணைய பண்ணி, வாக்கிய லட்சணைய பண்ணி இதுதான் அவர் சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்றது. இப்படி கூட உண்டு. நச்ச தத்ர கர்மணி க்ஷிப்ரதேவதா பிரசாத ஹேதுத்வரூப தத்பதார்த்த சம்பந்த போதகத்வமேவ ந ததன்ய பிராசஸ்திய லட்சகத்துவம் இது வாக்கியம். இதை நியாயாமிரதக்காரர் தான் கேட்க முடியும் இந்த மாதிரி. ஏன்னா அர்த்தவாத வாக்கியம் வந்து விதியுடைய பிராசஸ்தியத்தை சொல்றதுன்னு ஜெய்மினி சொல்லிட்டாருன்னா அப்படி கிடையாதுன்னு இன்னொருத்தர் சொல்ல மாட்டான். இங்க ரிஷி சொல்லிவிட்டாருன்னா அது தப்புன்னு சொல்ற வழக்கம் இல்லை. அதனால விதினாத்வேக வாக்கியத்வாத் துத்தியர்த்தேன விதினாம் சிஹு அப்படின்னு அர்த்தவாதாதிகரணத்துல அர்த்தவாதம் எல்லாம் அந்த விதியோட ஏக வாக்கியமாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி வாண்டாம் அப்படின்னு நாம சொல்ல மாட்டோம். இதை சொல்லலாம் சமன்வயாதிகரணத்துல விதியோட சேர்ந்துன்னு அந்த வாக்கியங்கள்லாம் தானா போகட்டும் ஏக வாக்கியமாக, ஆனா வேதாந்தம் அப்படி போகாது, அந்த விதி இல்லை. அதுக்காக சமன்வயாதிகரணம் வரும். சமன்வயாதிகரணத்துல இதையும் சேர்த்து அங்க கொண்டு போறேன்னா அங்க போக கிட்ட இல்ல, இது வேற இடத்துல இருக்கு பிரகடனாந்தரத்துல, இதை அங்க விதி கிட்ட இல்லாததுனால அதோட ஏக வாக்கியமாக கொண்டு போக முடியாது, இதுக்கு தனி பிராமணியம் கொடுத்துதாகணும் அப்படின்னு வாதம் பண்ணலாம் சமன்வயாதிகரணத்துல. ஆனா அவர் சொன்னதை தப்புன்னு நம்ம சொல்லிட்டு வரமாட்டோம். இங்க என்ன ஆச்சுன்னா அந்த அர்த்தவாதமே முதல்ல லட்சணையா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அது சொன்ன அர்த்தத்தை அப்படியே சொன்னபடியே எடுத்துக்கலாமே. ஏன் என்ன சொல்லிடுத்துது, க்ஷிப்ர தேவதா பிரசாத ஹேதுத்வ ரூப தத் பதார்த்த சம்பந்த போதகத்துவமேவ. இந்த யாகத்துல வாயு தேவத்தையோ இல்லையோ, அது யாகம் சம்பந்தப்பட்ட தேவதை தானே. அப்ப அந்த வாயு தேவத்தையுடைய விசேஷத்தை சொல்றது, வேகமாக போகக்கூடியது, ரொம்ப சீக்கிரமாக பலத்தை கொடுக்கக்கூடியது எப்படின்னு விசேஷம் சொல்லாமா. அதனால இதுல ஒண்ணு பிரசஸ்தம், இதுக்கப்புறம் பிரசஸ்தம்னு தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம். ஆனா இந்த வாக்கியங்கள் வந்து அந்த வாயுடைய இப்படி உள்ள விசேஷங்களை தெரிவிக்கிறதுக்காகத்தான் வந்தது. வெறும் எல்லாம் லட்சணம் பண்ணி பாக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் பிரசஸ்தம் அப்படின்னு சொல்றதுக்காக வரலேன்னு சொல்றேன். நது சதன்ய பிராசஸ்ய லட்சகத்துவம் இது நவாக்கியம். பதார்த்த மாத்திர சம்சர்க்க போதே வாயு சீக்கிரதமஹா இத்தேவதீ சாத் ந கர்ம பிராசஸ்திய விஷயாசா சாத். நீங்க அப்படி மறக்கத்தனமா சொல்லிட்டு வந்தா என்ன ஆகும்னா இந்த யாகத்தை அவசியம் பண்ணணும், வாயு வேகமான தேவதை அவ்வளவுதான் கிடைச்சது. வாயு வேகமான தேவதை யாகத்தை சீக்கிரமா செய்யணும் என்னாச்சு, இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. யாகம் வந்து அவ்வளவு சீக்கிரமா பலத்தை கொடுக்கணும் உங்ககிட்ட யாரு சொன்னா, சொல்லவே இல்லை அந்த மாதிரி வாக்கியம் இல்லை. வாயு வந்து சீக்கிரமா போகும், வேகமா போகும், வாயு வேகம்னு சொல்றோமோ அதுக்கு வேகம் உண்டு. இதுக்கப்புறம் நீங்க அனுமானம் பண்ணிக்க முடியா இருக்கணும், அப்பேற்பட்ட வாயு தேவதையா இருக்குன்னா இந்த கர்மாவும் நமக்கு சீக்கிரமாக பலத்தை கொடுக்கும் அப்படின்னு. ஆக வெறும் சப்தத்தினால உங்களுக்கு கிடைக்கல. அதான் நச்ச லிங்காத்யபிதேய காரியத்திய அன்வயானுபபத்தி எத்தனைன்னு இருக்கோ, அது ஆரம்பத்துல ஓ இதுல ஒரு தப்பு கொண்டு வந்து சரி. நச்சல் லிங்காதி இல்ல, லிங்காதின்னு இருக்கும், கா இருக்காது. அதான் நச்சல் லிங்காத்ய அபிதேய காரியஸ்ய அன்வயானுபபத்தி தத்ர லக்ஷணா பீஜமஸ்தி. அதான் இந்த இது சொல்றாரோ இல்லையோ, இந்த நச்ச நச்ச வருதே வாக்கியம் ஆச்சு, அதுக்கு பதில் சொல்லு வர பாரு. இதுலேயும் வாக்கியம் வருது, அதாவது லிங் வந்து என்ன சொல்லும், லிங்காத்ய அபிதேயம் வாயவியம் ஸ்வேதம் ஆலபேத, ஆலபேதனா இது லிங் லக்காரம். இந்த லிங் லக்காரம் எதை சொல்றதுன்னு சொன்னா, அது செய்யணும் காரியம் அப்படிங்கிறத கர்த்தவியத்துவத்தை போதிக்கிறது. அந்த கர்த்தவிய காரியம் இருக்கே அதுக்கு அன்வயானுபத்தி வரும், இந்த பிராசஸ்த லட்சணம் இல்லாட்டா அது ஒரு உயர்ந்த ஒரு காரியமா இருக்கலன்னு சொன்னா அது அவசியம் செய்யணுங்கிற இது வராது, கிடைக்காது இல்லையா. நல்லது தானே செய்யணும், அது ரொம்ப உசத்தி அப்படின்னு இல்லைன்னு சொன்னா, பிரசஸ்தமாக இருக்கலன்னு சொன்னா அது காரியம் ஆக முடியாது, அனுபவத்தி வரும். அதனாலே இந்த அர்த்தவாதங்கள்லாம் சேர்ந்து அதனுடைய பிராசஸ்தியத்தை சொல்ல வேண்டி இருக்கும், அங்க வேணா ஒத்துக்கலாம். அடுத்தது லிங்காத்யபிதேய காரியஸ்ய அன்வயானுபபத்தி தத்ர லக்ஷணா பீஜம் அஸ்தி, இந்த அன்வயானுபத்தியை லக்ஷணா பீஜமாக எடுத்துப்போம். பிரகிருத்தே சத்தியம் ஜானம் அனந்தம்ங்கிற வாக்கியம், தத்ரன்னா அர்த்தவாத வாக்கிய, பிரகிருத்தேன சத்தியம் ஜானம் வாக்கிய, சத்தியம் ஜானமிதி வாக்கிய சர்வபதானாம் லக்ஷகத்வாத் அபிதேய அன்வயானுபபத்திர் நாஸ்தி இது வாக்கியம். இங்கே ஒன்று அபிதேய அன்வயானுபத்திலாம் இல்லையே, அங்கே அன்வயானுபத்தி இருக்கு. அபிதேயம்னா ஒரு சக்தியார்த்தத்துக்கு அன்வயானுபத்தி வந்தால் அப்புறம் லக்ஷணா எடுத்துக்கணும். அங்கே லிங்கர்த்தமான லிங் அபிதேயமான அந்த காரியங்கிற அர்த்தம் இருக்கு, அதுக்கு ஒரு அனுபபத்தி வந்துவிடும், அதுக்கு பிராசஸ்தம் தேவைப்பட்டது, அதனால லக்ஷணம் பண்ணினேன். சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மால என்ன அனுபவத்தி, ஒரு அனுபவத்தியும் இல்லையே, சப்தத்தினால தெரிஞ்ச அர்த்தத்துக்கு அனுபவத்தியே கிடையாது, எப்படி லட்சணம் பண்ணினேன்னு கேட்டார். பதில் சொல்றார், கேன துப்பியம் அபானி அபிதேயானுபபத்தியா லட்சணா இது, கிந்து தாத்பரியானுபபத்தியா, அபிதேயானுபத்திங்கிறது குழந்தைகளுக்கு சொல்றது முதல்ல, அன்வயானுபத்தி தாத்பரியானுபத்தி தான் லட்சணாபீஜம். அவாளே ஒத்துருக்கா, யார் அன்வயானுபத்திக்கு லட்சணாபீஜம்னு முதல்ல சொன்னாலோ அவாளே தாத்பரியானுபத்தின்னு மாத்தின்னுட்டாக்கிறோம். ஏன்னா அன்வயம் வாக்கியத்துல சக்தியா கிடைக்கக்கூடிய அர்த்தத்துக்கு பரஸ்பரம் அன்வயத்துல இடைஞ்சல் வருது அப்படின்னு சொன்னா எதையோ ஒன்னை மாத்தி அர்த்தத்தை பண்ணிக்கணும், அப்போ லட்சண பண்ணணும்னு நமக்கு புரியறதுக்காக சொல்றது. அதே ஆனால் அங்க கூட எதை மாத்தணும்னு நம்ம எப்படி பண்றது, கங்காயாங் கோஷகாங்க இடத்துல கங்கா நேர அர்த்தம் எடுக்கணும் தான் சரியா வரல, இப்ப கங்கா சப்தத்துக்குத்தான் தீரம்ங்கிற அர்த்தத்தில் லட்சணம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம், என் கோஷ சப்தத்துக்கு அர்த்தத்தை மாத்தி மத்தியம்னு ஏன் அர்த்தம் சொல்லக்கூடாது, கங்கையிலேயே மத்தியம் இருக்கோ இல்லையோ, அல்லாமல் கங்காயாங் கோஷாங்கிற அர்த்தம் வந்துவிடுமே அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கடைசியில தாத்பரியம், அப்படி தாத்பரியம் இல்லை சொல்றவனுக்கு தான் சொல்லணும். ஆக கடைசியில அந்த தாத்பரிய அனுபவத்தி தான் வந்து நிக்கிறது லட்சணம். அப்போ எனக்கு சௌரியமா போச்சு, சத்தியம் ஜான அன்வய அனுபவத்தி எல்லாம் வாண்டாம், சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மாங்கிறதுல எனக்கு அகண்டார்த்தத்துல தாத்பரியம் இருக்குங்கிறத இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்திருக்கோம், அது வரணும்னா லட்சணம் வேணும், அதுக்காக லட்சணம் சொல்றோம். அதான் சொல்ற, கேன துப்பியம் அபானி அபிதேய அனுபவத்தியா லட்சணா இது, இந்த லட்சணம் யாரு சொன்னாங்க, கிந்து தாத்பரியானுபபத்தியா லட்சணம், தச்ச தாத்பரியம் அபிதேயான்வய விஷயம் அன்வய சாமான்ய விஷயம் ஸ்வரூப மாத்திர விஷயம் வா இது நகஷ்டி விசேஷ. தாத்பரியானுபத்தின்னு சொன்னீங்கன்னா உங்க எல்லா அனுபவத்தையும் இதுல சங்கிரகிக்கலாம். ஒரு சில இடத்துல தாத்பரியம் வந்து அபிதேயான்வய விஷய தாத்துல தாத்பரியம் இருக்கும், அதாவது இந்த முக்கியார்த்த அன்வயத்துல தாத்பரியம், இப்ப காரியான்வயம் சொன்னார் அந்த அபிதேயான்வய அனுபபத்தி, சில இடத்துல அபிதேயம் இல்லை அன்வய அனுபபத்தி, இதுக்கோ அதுக்கோ இதுக்கோ ஒன்று லட்சணம் பண்ணிக்கணும். சில இடத்துல ஸ்வரூபம் ஸ்வரூபம் மாத்திரத்தில் தாத்பரியம் இருக்கு, அது தெரியறதுக்காக லட்சணம் பண்றது. தாத்பரிய அனுபவத்தின்னு சொன்னால் உங்களோட ஸ்தலமும் சங்கிரகிக்கப்படுறது, எங்க ஸ்தலமும் அதில் சங்கிரகிக்கப்படுறது. அந்யதா எஷ்டி பிரவேசையா இத்தியத்திர லட்சணானத்தா, நீங்க தாத்பரிய அனுபவத்தியை லட்சணா பீஜம்னு ஒத்துக்கலன்னு வச்சுங்க, எஷ்டிஹி பிரவேசையங்கிற வாக்கியத்துல லட்சணம் வரவே வராது. ஏன், எஷ்டினா கம்பு, அந்த கம்புகளை உள்ள விடணும்னு சொன்னா விட்டு விடலாம், அதுல ஒன்னும் அன்வய அனுபவத்தி இல்லை. ஆனா தாத்பரிய அனுபவத்தி இருக்கு, அவனுக்கு வந்து அந்த மனுஷாள் உள்ள போகணுங்கிறதுல தாத்பரியம் இருக்கு இல்லையா, அதனால அன்வய அனுபவத்தி சொன்னா தப்பு அது வராது. அந்யதா எஷ்டி பிரவேசையா இத்தியத்திர லக்ஷணா நஸ்யாத். இப்ப பாருங்க நான் இவ்வளவு தூரம் சொன்னோமோ அங்க தாத்பரிய அனுபவத்தை தான் சொல்லி ஆகணும். எஷ்டி பிரவேசையால அன்வயானுபவத்தையே அங்கேயும் சொல்லிவிடலாங்க. நச்ச போஜன பிரயோஜனக பிரவேசனத்த எஷ்டிஷு அன்வயானுபத்திரேவ அஸ்தீதி வாக்கியம். அதாவது சாப்பாட்டுக்காக உள்ள விடுறது அப்படின்னு அர்த்தம். போஜனத்தை பிரயோஜனமாக கொண்டது பிரவேசனம். இப்ப வந்து இந்த எஷ்டி சப்தத்துக்கு எஷ்டின்னு மாத்திரம் நீங்க அர்த்தம் வச்சிருந்தேன்னா இது அங்க போய் சாப்பிடாது இல்லையா? அப்ப போஜன பிரயோஜனகமான பிரவேசனம் ஆகாது எஷ்டியை உள்ள விட்டா. அப்ப என்னாச்சு? மனுஷா உள்ள போனாதான் சாப்பிட முடியும். அதனால போஜனத்தை பிரயோஜனமாக கொண்ட பிரவேசனம் அதனுடைய அன்வயங்கிறது வெறும் எஷ்டியை எடுத்திருந்தா வராது, போஜனம் பண்ண முடியாதுனால. அதனால இங்கேயும் ஒரு அன்வயானுபத்திங்கிற தோஷம் இருக்கத்தானே செய்யறது. போஜன பிரயோஜனக பிரவேசனஸ்ய இப்பேற்பட்ட ஒரு பிரவேசமானது எஷ்டியில அன்வயிக்காது வெறும் எஷ்டியில. இப்போ எஷ்டியை உள்ள விட்டா அந்த பிரவேசம் வந்து எஷ்டி போஜனம் பண்றதுக்கு உபயோகமா இருக்குமோ? இருக்க. ஆக எஷ்டி கர்த்தரிக்கமான பிரவேசனம் போஜன பிரயோஜனகம் ஆகாது. அப்ப என்ன பிரவேசனம் ஆகும்? மனுஷ பிரவேசனம், புருஷ பிரவேசனம் சொன்னேன்னா அது போஜனத்தை பிரயோஜனமாக கொண்டதாக இருக்கும். கிடைக்கல. தாத்பரியத்தினாலதான் கிடைக்கும். அதான் சொல்ற, அதான் ஏவமப்பி அதான் பதில் சொல்ற. பிரயோஜன பிரவேசன விசேஷே தாத்பரிய கிரக ஏவ உபஜீவியா இது தது அனுபவத்திலேவ லட்சணா பீஜமஸ்து. இந்த வாக்கியத்துல பிரவேசம் தான் இருக்கு. போஜனார்த்தம் பிரவேசேன்னு சொல்லலையே இல்லையா? அப்ப போஜன பிரவேசன இந்த போஜனார்த்தம் தான் இந்த பிரவேசம் இங்க சொல்லப்பட்டிருக்குங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? தாத்பரியத்தினால தானே தெரிஞ்சது. அப்ப அந்த தாத்பரிய அனுபவத்தியே இருந்துட்டு போட்டோமே, எதுக்கு அன்மையான உற்பத்தி சொல்றேன்? இல்லாட்டா பிரவேசையங்கிற இந்த வாக்கியத்துல உங்களுக்கு ஒன்றும் அனுபவத்தி இல்லை. தாத்பரியம் போஜன பிரவேசனக்குங்கிறது பிரயோஜனக்குங்கிறது தெரியாது. தெரியாத சமயத்துல உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆக எப்படியும் தாத்பரியத்துக்கு அங்க உள்ள பிரவேசம் வந்துதான் ஆகும். ஆக தாத்பரிய அனுபவத்தி தான் லக்ஷணாபீஜம். வினிகமனா விரகேண துவயோரப்பி வியவஸ்தித விகல்பேதி அஸ்மாக்கம் நக்ஷத்திரித்தி அவதேயம். இது போனா போறதுன்னு கொஞ்சம் சமாதானம் பண்ணிட்டு போறாரு. தாத்பரிய அனுபவத்தி அன்பய அனுபவத்தி இது ரெண்டும், இது ரெண்டுல எதை வச்சுக்கலாம்னு சொன்னா ரெண்டையும் வச்சுப்போம். சில இடத்துல இது, சில இடத்துல அது, இது இல்லாத இடத்துல அது அப்படின்னு வச்சுட்டு போவோம். ரெண்டையும் வேணா விட்டுண்டு போவோம். ஆனா தாத்பரிய அனுபவத்திய சுத்தமா விட்டுடுறதுங்கிறது தான். தாத்பரிய அனுபவத்தியே எல்லா இடத்துலையும் வரும் அப்படின்னு சொல்றது ஒரு முதல் ராஜமார்க்கம். எல்லா இடத்துலையும் வர முடியாது. சில இடத்துல அன்பய அனுபவத்தி, சில இடத்துல தாத்பரிய அனுபவத்தி அப்படின்னு வச்சுக்கிறியா? அப்படி வேணாலும் வச்சுக்கோ. ஆஹா, தாத்பரிய அனுபவத்திய லட்சணா பீஜமாக ஒத்துக்கணும். இவ்வளவுதான் என்னுடைய விஷயம். அதனால அஸ்மாக்கம் நக்ஷத்திரி தேவதே. அதான் தாத்பரிய அனுபவத்திய லட்சணா பீஜம் சொல்லிட்டா நமக்கு வாக்கிய லட்சணைக்கு ஒரு இடம் கிடைக்கிறது.